ஓம் சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் பெருமான் புராணத்திலிருந்து ஒரு பகுதி. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
Thank you. மாதில் வீணையும் வல்ல இறைவனுடைய திருவடிக்கு வணக்கம். எனது குருநாதன் தர்மபுரமார் வேலாயுத உருவாமூர்த்தி திருவடிக்கு வணக்கம். தமிழிசை செங்கத்தாருக்கு என்னுடைய வணக்கம். இந்த கூடியிருக்கும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே திருநாவுக்கரசர் நம்பர் அருளாமையினால் பெரிய புராணத்தில் வருகிற சொல் நான் சொல்கிறேன். நம்பர் அருளாமையினால் வேற்று மதத்திற்கு சென்றார். நம்பர் அருளினமையினால் மீண்டும் சைவத்திற்கு வந்தார் என்பது சேக்கிழாருடைய திருவார். இதற்காகவோ என்னமோ தெரியவில்லை, எதற்காகடா என்னுடைய சமயத்தை விட்டு இன்னொரு சமயத்திற்கு சென்றாய் அப்படின்னு ஆண்டவனே ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சான் போல இருக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுவே சரி என்று நான் சொல்லிவிட மாட்டேன். என்னுடைய நினைப்பை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இதற்காக என்ன பண்ணினான் சுவாமி? ஒரு நாலு தண்டனை கொடுத்து விட்டான். நஞ்சை குடை கட்டிதான், வீட்டறையில் இடத்தில்தான், யானையை விட்டு இடத்தில்தான், கல்லிலே கட்டி போட்டான். இப்ப நாம கூட விரும்பினால் வேற ஒரு மதத்துக்கு போய்விடலாம் அல்லவா? யாரும் தடை செய்ய போவதில்லையே. இந்த மண்ணிலே பிறந்தவரும் நாவுக்கரசர் தானே. அவர் விரும்பினார், இன்னொரு மதத்துக்கு போய்விட்டார். ஆண்டவன் அப்படி நினைக்கல. இவனை இப்படியும் ஒரு தண்டனை கொடுத்து அவனை தூயவனாக ஆட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருக்கிறான். ஆக ஈச்சரையில் இட்டு விட்டார்கள் மாபாதிகள் என்று சொல்லுவார் கேட்கிறார். மாபாதி தடயமணர் என்றும் சொல்லுவார் அவரை. ஏன் நாவுக்கரசரை நீச்சரையில் போட்டு விட்டார்கள்? இந்த ஆதங்கத்தில் சொல்றவர் அந்த நீச்சரையில் இட்ட போது சுவாமி 10 திருப்பாடம், 10 அபூர்வமான திருப்பாடம், 10 திருப்பாடலும் நமக்கு நல்ல உபதேசம். அந்த நீச்சரையில இட்டவனை திட்டினாரா அல்லது வைத்தாரா அல்லது ஒரு சாபம் கொடுத்தாரா? இல்லை, கிடையாது. இந்த நீச்சரை எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார் சுவாமி. நீச்சரைங்கிற வார்த்தை கூட அவருடைய வாக்குல வல்லல. இறைவனுடைய திருவடி வீணையை போன்று ஒலித்தது என்று சொல்லவில்லை. குற்றமில்லாத வீணையை போல ஒலித்தது. அவன் அந்த ஒலியில் என்ன இன்பம் இருக்குமோ அந்த இன்பம் இருந்ததாம் அந்த திருவடி. மாலையில இருக்கிற மதியம், மதியம் என்று சொல்லி இருக்கலாம், மாலை வேளையில் இருக்கிற மதியம், இளநிலா, அந்த இளநிலாவில் இருக்கிற இன்பம் எனக்கு இருந்தது அந்த நீச்சரையில். வீசு சென்றாலும் சில்லுன்னு வீசுகிற சென்றல் எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது அந்த நீச்சரை. இளவேணிலும். இளவேணி காலத்துல என்ன இன்பம் இருக்குமோ அது கிடைக்குது. வண்டுகள் மொய்க்கின்ற பொய்கையின் கரையில் இருந்தால் என்ன இன்பம் இருக்குமோ அந்த இன்பம் எனக்கு இருந்தது என்றுதான் சொன்னார் சுவாமி. ஆமா, அதத்தான் நாட்டில் வீணையும் மாலை மதியமும்
மூசு பெண்களும் வேணிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீடலே. இது வேறொருவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன ஆத்திரம் வரும், என்ன கோபம் வரும், கோபத்துல என்ன வார்த்தை உபயோகப்படுத்துவான் என்று கூட தெரியாது. கோபத்துல என் உச்ச எல்லையில் போனதுக்கு அப்புறமா செய்த தவறு செய்தவனை அவன் கொலை செய்யக்கூட துணிவானே. இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது? அருளாளன். ஆமா, அவர்கள்லாம் கோபத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஈசனுடைய திருவடி இனித்தது என்றுதான் சொல்லுகிறார். இது முதல் பாடல். இரண்டாவது பாடல் அவருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அந்த பாடம். நான் நினைவூட்டத்தான் வந்திருக்கிறேன். ஆமா, இந்த பாடம் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நிச்சயமாக தெரியாதவன் இருந்தான்னா அவன் செய்வன் அல்ல.
நமச்சிவாயமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயமே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயமே நான் அவின்று ஏத்துமே நமச்சிவாயமே நன்னறி காட்டுமே நன்னறி காட்டுமே நமச்சிவாயமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயமே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயமே நான் அவின்று ஏற்றுமே நமச்சிவாயமே நன்னறி காட்டுமே நமச்சிவாயமே நன்னறி காட்டுமே நெறி காட்டுமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயமே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயமே நான் அவின்று ஏத்துமே நமச்சிவாயமே நன்னறி காட்டுமே நமச்சிவாயமே
சுண்ணாம்பு நீர்க்கரையின் வெதுப்பத்திலே இருக்கிறவர். ரத்தின பாக்கு போடுறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சுண்ணாம்பு கூட தடுவிட்டால் அந்த ரத்தின பாக்குல திரும்பி மூணு நாள் ஆகும் ஒழுங்கா சாப்பிட. ஆமா, நீச்சறையில இந்த உடம்பவே தூக்கி போட்டாச்சுன்னா நம்ம வீடு ஒயிட் வாஷ் பண்ணோம்னா ரெண்டு நாளைக்கு குடியிருக்க முடியல, மூணு நாளைக்கு குடியிருக்க முடியல. அந்த காரம் நமக்கு தாங்க முடியல. அந்த காரத்தினால நமக்கு உடம்பு உஷ்ணமாயிடுது, சளி பிடிச்சிருது, தொந்தரவெல்லாம் வருது. நித்தரையிலே தூக்கி போட்டார்களே மாபாவி கடை அமணர்கள். சுவாமி கோபம் வந்தது, உபதேசம் தான் வந்தது. முதல் பாட்டுல சொல்கிறார், ஈசன் திருவடி எனக்கு இனித்தது. அடுத்ததுல நமச்சிவாயவே, கல்வியும் நமச்சிவாயவே, செல்வமும் நமச்சிவாயவே. எனக்கு ஒரு வித்தை தெரியும். விச்சை என்பது வித்தை, விச்சை வித்தை, வைத்துக்கொள் என்பதான் நாட்டு வழக்கில் வச்சுக்கோ அப்படிங்கிற வித்து இச்சாக வரும் என்று சொல்லுவார்கள் தமிழ் பெரியவர்கள். ஆக விச்சை, எனக்கு ஒரு விச்சை தெரியும், என்ன தெரியுமா? அதுதான் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுதல். அந்த நமச்சிவாய மந்திரம் நன்னெறியை காட்டும் நெறி வழி. நமச்சிவாய மந்திரத்தை நான் ஓதுதலினாலே நல்ல வழியில் நான் சென்று விடுவேன். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நமக்கு கிடைத்தது அத்தனையும் நமச்சிவாய மந்திரத்தினால் வந்தது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சுவாமியுடைய கருத்து. கல்வியும் அப்படி, ஞானமும் அப்படி, கிடைத்தது எல்லாமே அவன் கொடுத்ததுதான். அதத்தான் பட்டினத்தடிகள் சொல்லுவார், சிவன் தந்தது செல்வம் என்று சொல்லுவார். ஆக எதுவானாலும் அவன் தந்ததே இல்லையா? ஆம், வித்தையும் அவன்தான் தந்தான். அவன் நினைத்துக் கொண்டு விட்டானே ஆனால் இந்த வித்தையை அவன் எடுத்துக் கொள்ளுவான். அவன் நினைத்துக் கொண்டானே ஆனால் நிச்சயமாக இந்த கல்வியையும் செல்வத்தையும் கொடுத்தது அத்தனையும் அவன் எடுத்துக் கொள்ளுவான். அவனுக்கு விருப்பம் இருப்பின் எடுத்துக் கொள்ளுவான். எடுத்துக்கொண்டு விட்டானே ஆனால் இவன் தேடிக்கொள்ள முடியாது, நிச்சயமாக அவன் கொடுத்தான். எத்தனையோ பேர் நிறைய சம்பாதித்தவன் பிற்காலத்தில் கட்டப்பட்டது நமக்கு தெரியும் தானே. கட்டப்பட்டவன் நிறைய மறுபடியும் சௌக்கியமாக இருந்தவன் நாம பார்ப்போம் தானே. என்ன அர்த்தம்? அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான், கொடுத்து விட்டான். எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான், எடுத்துக் கொண்டு விட்டான். இதுதான் நமக்கு கிடைக்கிறது என்பதை இரண்டாவது பாட்டு நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது பாட்டை
கதரில் ஆளானார்க்கு ஆளானாரை அடைந்து உய்யாரு கதரின் ஆளானார்க்கு ஆளானாரை அடைந்து உய்யார் செய்து மெய்மையுள் நிற்கினார் தோழாத துறையோ தொடும்ப செவி வாழாமாய்ந்து மண்ணாகி கழிவரே
அதனால்தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல போகும்போது ஒரு அடியார் சிவன் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகிறவர் அடியார்களை கும்பிடாமல் போகிறானே, வணங்காமல் போகிறானே என்று நினைத்தார். அவரும் நினைத்துக் கொண்டுதான் சென்றார். நினைத்தவர் தான், சொன்னவர் தான் நினைத்தார் அவர் வணங்காமல் போகிறான் அப்படின்னு. ஆனால் பெரிய புராணப்படி பார்த்தோம், ஏன்னா சுந்தரர் இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியேன் ஆவது எப்போது என்று நினைத்துக் கொண்டுதான் சென்றார். ஆனால் சொன்ன அடியவர் அவன் வணங்காமல் செல்கிறான் என்று நினைத்து விட்டார். ஆண்டவன் அடியெடுத்து கொடுத்து விட்டான். பிள்ளைவாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னவன் திருவாரூர் சிவன். இந்த வரியை சொன்னவன் திருவாரூர் சிவன். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே என்று தொடங்கிவிட்டார். அடியாருடைய திருவதியை வணங்கினால் நமக்கு உய்யும் கதி கிடைத்துவிடும் என்பது சுவாமியினுடைய தீர்ப்பு.
சத்தான ஆளானார்க்கு ஆளானாரை அடைந்து உய்யாட் செய்து மெய்மையுள்ள
இந்த அடிமையாக இருக்கிறவர்களுக்கு எப்போவாவது விடுதி உண்டோ? கிடையாது. உயிருள்ளளவும் உடல் உள்ளளவும் அவர்களுக்கு மீட்சி கிடையாது. இதை விட்டு அவர்கள் விலகி விடமாட்டார்கள் இந்த நேரியிலிருந்து. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் மீளாடிமை மீளாடிமை என்று சொன்னார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை விட்டு நகர்ந்து விடுவார்களா? இன்னைக்கு சிவபூசை செய்ய வேண்டாம், இன்னைக்கு பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டாம், இன்று இன்றைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம் என்று எண்ணுவார்களா? கிடையாது, நிச்சயமாக அந்த எண்ணமே வராது. வாரியார் சுவாமி சொல்லுவார், காலையில எழுந்த உடனே நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் ஆகிவிட்டதான்னு கேட்ட உடனே இவன் எல்லாம் ஆயிட்டதுன்னு சொன்னானாம். என்ன ஆனிச்சுன்னு சொன்னான் தெரியுமா? ஒன்டூருக்கு போனது சாப்பாடு ஆனதான் இவன் சரின்னு சொன்னானான். வாரியார் சுவாமி அப்படி சொல்லவில்லை. நித்திய கர்மானுஷ்டானம்னு சொல்றது காலையில் எழுந்து நீராடி நீராடி சிவபூசையை செய்தல் தான் நித்திய கர்மானுஷ்டானம் என்று வாரியார் சாமி சொல்லுவார். இப்ப நாம எல்லாம் என்ன சொல்றோம்? ஒரு ஒன்றுக்கு போறது சிவன் சாப்பிடறதுதான் நித்திய கர்மானுஷ்டானம். வாரியார் சாமி அதை ஒத்துக்கல. நீருக்கு தண்ணீர நீராடி நீராடி அப்புறம் நீராடியை வணங்குவது இதுதான் நித்திய கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொன்னார் அவர். எல்லாத்திற்கும் மாறுதலான கருத்து, மாறுதலான கருத்து அல்ல, அவர் சொல்றதுதான் உண்மையும் கூட. ஆக மீளா ஆட்சியது மெய்மையோடு நிற்கிறார். இந்த மீளாத ஆள் செய்வானேயானால் அவன் மெய்மை வழியிலேயே நிச்சயமாக இருப்பான், தவறான வழிக்கு செல்ல மாட்டான். அதனாலதான் கரூர் என்ற புகழ்ச்சோழன் நினைத்தான், இந்த அடியார் யானைக்கு தீங்கு செய்திருக்க மாட்டார். இந்த யானை தீங்கு செய்திருக்கிறது, இவர் தீங்கு செய்து விட்டார். அடியாராக இருப்பவன் தீங்கு செய்ய மாட்டான் என்று முடிவு செய்துவிட்டார். முடிவு சொன்னதைத்தான் சேக்கிரார் பெருமான் சொல்லுகிறார். அதுபோலத்தான் அடியவர்களாக இருப்பவர்கள் தீமை செய்ய எண்ண மாட்டார்கள். தீமை என்ற எண்ணமே அவருடைய எண்ணத்தில் இடம் கிடையாது இல்லையா? மீள ஆட்சியது மெய்மை தோளாத துறையோ தொழும்ப செவி ஒட்டை இல்லையா அவன் காதல, நான் சொல்றதெல்லாம் கேட்கலையா? அப்படி அவன் கேட்காம போனான்னா என்ன? வாழாமாய்ந்து மண்ணாகி கழிவன் சொல்லி சட்டம் சொல்லுகிறார். அவ்வளவுதான், நான் அன்னைக்கே சொன்னேன், தேவாரம் சைவ சமய சட்ட நூல் அப்படின்னு. இதையெல்லாம் நீ செய்துவிட்டே ஆனால் உனக்கு உய்யும் கதி கிடைத்து விடும் என்பதுதான் சாமியினுடைய கருத்து. மூன்றாவது அடுத்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நீச்சறையில் இருக்கும் போது தோன்றிய கருத்துக்கள். தோன்ற முடியுமா? சொல்ல முடியுமா? நினைக்கத்தான் முடியுமா? இப்படி ஒரு கருத்தை எண்ணி பார்க்கணும் நாம.
நடலை வாழ்வு கொண்டு என் செய்வீர் நானிலே சுடரை சேர்வது சொற்பிரமாணமே கடலில் நஞ்சம் முது உண்டவர் கைவிட்டார் உடலினார் கிடந்து ஊர் முனி பண்டமே கதர கதரே